மார்க்கு அதிகாரம் 6. அவ்விடத்தை விட்டு இயேசு தன் சொந்த ஊருக்கு கிளம்பினார். அவரது சீஷர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். ஓய்வு நாளானபோது ஜப ஆலயத்தில் இயேசு உபதேசம் செய்ய ஆரம்பித்தார். நிறைய மக்கள் அதனை கேட்டு வியப்புற்றனர். அவர்கள்,
இந்த மனிதர் இந்த உபதேசங்களை எங்கேயிருந்து பெற்றார்? இந்த அறிவை எப்படி பெற்றார்? இவருக்கு இதனை யார் கொடுத்தது? அற்புதங்களை செய்யும் அதிகாரத்தை எங்கிருந்து பெற்றார்? இவர் ஒரு தச்சன் மட்டும்தானே? இவருடைய தாய் மரியாள் அல்லவா? இவர் யாக்கோபு, யோசே, சீமோன் ஆகியோரின் சகோதரர் அல்லவா? இவரது சகோதரிகள் நம்முடன் தானே இருக்கிறார்கள்
என்று பேசிக்கொண்டார்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தனர். இயேசு மக்களை பார்த்து,
ஒரு தீர்க்கதரிசியை மற்ற மக்களே மரியாதை செய்வர், ஆனால் அவர் சொந்த ஊரில் சொந்த மக்களிடம் சொந்த வீட்டில் மரியாதை பெறுவதில்லை.
இயேசு அந்த ஊரில் அதிக அளவில் அற்புதங்களைச் செய்ய இயலவில்லை. அவர் நோயுற்ற சிலரின் மேல் தன் கையை வைத்து குணமாக்கும் சில செயல்களை மட்டுமே செய்தார். அங்குள்ள மக்களுக்கு விசுவாசம் இல்லாதது பற்றி இயேசு மிகவும் ஆச்சரியப்பட்டார். பிறகு இயேசு அந்த பகுதியில் உள்ள மற்ற கிராமங்களுக்கும் போய் உபதேசம் செய்தார். அவர் தனது 12 சீஷர்களையும் ஒன்றாக அழைத்தார். அவர்களை 2-2 பேராக வெளியே அனுப்பினார். அசுத்த ஆவிகளின் மேல் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அவர் தன் சீஷர்களிடம்,
உங்கள் பயணத்துக்கு எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம். நடந்து செல்ல வசதியாக ஒரு கைத்தடியை மட்டும் எடுத்து செல்லுங்கள். உணவையோ பையையோ கச்சைகளில் பணத்தையோ எடுத்து செல்ல வேண்டாம். செருப்பை அணிந்து கொள்ளுங்கள். ஆடை மட்டும் அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வீட்டுக்குள் நுழைந்ததும் அந்த ஊரை விட்டு நீங்கும் வரை அங்கேயே தங்கியிருங்கள். எந்த ஊராவது உங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலோ அல்லது உங்கள் உபதேசங்களை கேட்க மறுத்தாலோ அந்த ஊரை விட்டு விலகுங்கள். உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியையும் அங்கேயே உதறிவிட்டு செல்லுங்கள். அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும்
என்றார். சீஷர்கள் அந்த இடத்தை விட்டு விலகி பல இடங்களுக்கும் சென்றனர். அவர்கள் மக்களிடம் உபதேசம் செய்தனர். தங்கள் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ளுமாறு போதித்தனர். அவர்கள் பல பிசாசுகளை மக்களிடமிருந்து விரட்டினர். அவர்கள் நோயுற்ற மனிதர்களுக்கு ஒளிவ எண்ணெயை தடவி குணப்படுத்தினர். இயேசு பிரபலமானபடியால் ஏரோது மன்னன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். சில மக்கள்,
இயேசுதான் யோவான் ஸ்நானகன், அவன் மரணத்தில் இருந்து எழுந்திருக்கிறான், அதனால்தான் அவரால் இதுபோன்ற அற்புதங்களை செய்ய முடிகிறது
என்றனர். இன்னும் சிலர்,
இவர்தான் எலியா
என்றனர். மேலும் சிலரோ,
இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இதற்கு முன்னால் வாழ்ந்த பல தீர்க்கதரிசிகளைப் போன்று இவரும் ஒருவர்
என்று சொல்லிக் கொண்டனர். இயேசுவை பற்றிய இதுபோன்ற பல செய்திகளை ஏரோது அறிந்து கொண்டான். அவன்,
நான் யோவானின் தலையை வெட்டி கொன்றுவிட்டேன், இப்போது யோவான் மரணத்தில் இருந்து எழுந்துவிட்டான்
என்று சொன்னான். ஏரோது தன் வீரர்களுக்கு யோவானை கைது செய்யுமாறு ஆணையிட்டான். அவனை சிறையில் அடைத்தான். தன் மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காகவே அவன் இவ்வாறு செய்தான். அவள் பெயரே யோரோதியாள். இவள் முதலில் ஏரோதுவின் சகோதரனான பிலிப்புவின் மனைவியாக இருந்தாள். ஆனால் அவளை பின்னர் ஏரோது மணந்து கொண்டான். ஏரோதிடம் இவ்வாறு சகோதரனின் மனைவியை மணந்து கொள்வது சரியன்று என யோவான் எடுத்து கூறினான். எனவே ஏரோதியால் யோவானை வெறுத்தாள். அவள் அவனை கொல்ல விரும்பினாள். ஆனால் அவளால் யோவானை கொன்றுவிடுமாறு ஏரோதுவை தூண்டிவிட முடியவில்லை. யோவானை கொல்ல ஏரோது பயந்தான். யோவான் ஒரு நல்ல பரிசுத்தமான மனிதன் என்று மக்கள் நம்புவதை அவன் அறிந்திருந்தான். ஆகையால் ஏரோது யோவானை காப்பாற்றி வந்தான். யோவானின் போதகத்தை கேட்பதில் ஏரோது பெருமகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அவனது போதகம் ஏரோதை உறுத்தியது. பிறகு யோவானை கொல்வதற்கு பொருத்தமான வாய்ப்பு ஒன்று ஏரோதியாளுக்கு கிடைத்தது. இது ஏரோதின் பிறந்த நாளன்று நிகழ்ந்தது. தன் பிறந்த நாளன்று ஏரோது மிக முக்கியமான அரசு அதிகாரிகளுக்கும் மிக முக்கியமான இராணுவ அதிகாரிகளுக்கும் கலிலேயாவின் பெரிய மனிதருக்கும் விருந்து கொடுத்தான். ஏரோதியாளின் குமாரத்தி அந்த விருந்திற்கு வந்து நடனமாடினாள். அவள் ஆடும்போது ஏரோதும் அவனை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியோடு உண்டனர். ஆகையால் ஏரோது மன்னன் அவளிடம்,
நீ விரும்பும் எதையும் உனக்கு தருவேன்
என்று உறுதி கூறினான்.
நீ எதை கேட்டாலும் தருவேன், எனது ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் தருவேன்
என்று சத்தியம் செய்தான். அந்த பெண் தன் தாயிடம் சென்று,
நான் ஏரோது மன்னனிடம் எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பது
எனக் கேட்டாள். அவளது தாயோ,
யோவான் ஸ்நானகனின் தலையை கேள்
என பதிலளித்தாள். உடனே விரைவாக அவள் மன்னனிடம் திரும்பி வந்தாள். அவள் மன்னனிடம்,
யோவான் ஸ்நானகனின் தலையை எனக்கு தாருங்கள், உடனே எனக்கு அதனை தட்டில் வைத்து தர வேண்டும்
என்று கேட்டாள். ஏரோது மன்னன் இதை கேட்டு வருத்தப்பட்டான். ஆனால் அவள் விரும்பும் எதையும் தந்து விடுவதாக ஏற்கனவே அவளிடம் ஆணையிட்டு சத்தியம் செய்துவிட்டான். மன்னனோடு உணவருந்து கொண்டிருந்த பெரிய மனிதர்களும் அவனது ஆணையை அறிந்திருந்தனர். ஆகையால் அவனால் அப்பெண்ணின் வேண்டுகோளை மறுக்க முடியவில்லை. உடனே யோவானின் தலையை வெட்டி கொண்டு வருமாறு ஒரு வீரனிடம் மன்னன் கட்டளையிட்டான். ஆகையால் அந்த வீரன் போய் சிறைக்குள் இருந்த யோவானின் தலையை வெட்டினான். பிறகு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து எடுத்து கொண்டு வந்தான். அவன் அந்த தலையை அப்பெண்ணிடம் கொடுத்தான். அப்பெண் அதனை தன் தாயிடம் கொடுத்தாள். அங்கு நடந்ததை பற்றி யோவானின் சீஷர்கள் அறிந்து கொண்டு வந்து யோவானின் சரீரத்தை பெற்று சென்றனர். அவர்கள் அதனை ஒரு கல்லறையில் அடக்கம் செய்தனர். இயேசுவால் உபதேசம் செய்ய அனுப்பப்பட்ட அவரது சீஷர்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் இயேசுவை சுற்றி கூடி தாம் அனைவரும் செய்தவற்றையும் கற்பித்தவற்றையும் அவரிடம் சொன்னார்கள். இயேசுவும் அவரது சீஷர்களும் மக்கள் நெருக்கடி மிக்க இடத்தில் இருந்தனர். அம்மக்கள் அளவில் மிக அதிகமாக இருந்தனர். இயேசுவுக்கும் அவரது சீஷர்களுக்கும் உணவு உட்கொள்ளக்கூட நேரமில்லாமல் இருந்தது. இயேசு தன் சீஷர்களிடம்,
என்னோடு வாருங்கள், நாம் அமைதியான தனி இடத்துக்கு போவோம், அங்கு நாம் ஓய்வு எடுக்கலாம்
என்றார். எனவே இயேசுவும் அவரது சீஷர்களும் தனியாகச் சென்றனர். மக்களே இல்லாத இடத்துக்கு அவர்கள் படகில் சென்றனர். ஆனால் அவர்கள் செல்வதை நிறைய மக்கள் கண்டனர். அந்த மக்களுக்கு அவர் இயேசு என்று தெரிந்தது. எனவே இயேசு செல்லுகிற இடத்திற்கு எல்லா நகர்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் அங்கே ஓடினர். இயேசு போய் சேர்வதற்கு முன்னரே அவர்கள் போய் சேர்ந்துவிட்டனர். இயேசு அங்கே போய் சேர்ந்ததும் தனக்காக ஏராளமான மக்கள் காத்திருப்பதை அறிந்தார். அவர் அவர்களுக்காக மனம் உருகினார். ஏனென்றால் அவர்கள் மேய்ப்பனில்லாத மந்தையைப் போன்று கவனிக்க ஆளில்லாமல் இருந்தனர். எனவே அவர்களுக்கு இயேசு நிறைய உபதேசம் செய்தார். அன்று அதிக நேரமாயிற்று. எனவே இயேசுவின் சீஷர்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள்,
இங்கு எந்த மக்களும் வாழவில்லை, மற்றும் வெகுநேரமாகிவிட்டது, எனவே மக்களை அனுப்பிவிடும், அவர்களும் சுற்றியிருக்கிற பண்ணைகளுக்கும் நகர்களுக்கும் சென்று தேவையான உணவுப் பொருட்களை அவர்களாகவே வாங்கிக் கொள்வார்கள்
என்றனர். ஆனால் இயேசுவோ,
அவர்களுக்கு உண்ண நீங்கள் ஏதாவது கொடுங்கள்
என்றார். சீஷர்களோ இயேசுவிடம்,
இவர்கள் அனைவரும் உண்ணுகிற அளவுக்கு நம்மால் அப்பத்தை வாங்க தேவையான பணத்துக்கு நாம் அனைவரும் ஒரு மாத காலத்துக்கு உழைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும்
என்றனர். இயேசு தன் சீஷர்களிடம்,
உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன, போய் பாருங்கள்
என்றார். சீஷர்கள் தங்களிடம் உள்ள அப்பங்களை எண்ணி பார்த்துவிட்டு இயேசுவிடம் வந்து,
நம்மிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன
என்றார்கள். பிறகு இயேசு சீஷர்களிடம்,
புல்லின் மேல் மக்கள் சிறு சிறு குழுக்களாக உட்காரும்படி சொல்லுங்கள்
என்றார். ஆகவே எல்லா மக்களும் குழுக்களாக அமர்ந்தனர். ஒவ்வொரு குழுவிலும் 50 அல்லது 100 பேர் இருந்தனர். இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து கொண்டார். அவர் வானத்தை ஏறிட்டு பார்த்தார். அந்த அப்பங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொன்னார். பின்னர் இயேசு அப்பங்களை பங்கு வைத்து தன் சீஷர்களிடம் கொடுத்தார். அவற்றை மக்களுக்கு கொடுக்குமாறு சொன்னார். மீனையும் அவ்வாறே பங்கிட்டு எடுத்து கொடுத்தார். எல்லா மக்களும் திருப்தியாக உண்டனர். மக்கள் உண்டு முடித்ததும் எஞ்சியுள்ளவற்றை சீஷர்கள் 12 கூடைகள் நிறைய சேகரித்தனர். ஏறக்குறைய 5000 ஆண்கள் அன்று உணவு உண்டனர். பிறகு இயேசு சீஷர்களிடம் படகில் ஏறுமாறு சொன்னார். கடலின் அக்கரையில் உள்ள பெத்சாயிதாவுக்கு போகும்படி கூறினார். தான் பிறகு வருவதாக இயேசு கூறி அனுப்பினார். இயேசு அங்கே இருந்து அந்த மக்களை தம் வீடுகளுக்கு செல்லுமாறு சொன்னார். அந்த மக்களை இயேசு வழி அனுப்பிய பின்பு பிரார்த்தனை செய்வதற்காக மலைக்கு சென்றார். அன்று இரவு அந்த படகு கடலின் நடுவிலேயே இருந்தது. இயேசுவோ தனியே கரையிலேயே இருந்தார். கடலில் வெகு தூரம் படகு போய்விட்டதை கவனித்தார். அவரது சீஷர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு துடுப்பு போடுவதையும் அறிந்தார். காற்றானது அவர்களுக்கு எதிராக அடித்து கொண்டிருந்தது. அதிகாலையில் 3 மணிக்கும் 6 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர் தண்ணீரின் மேல் நடந்து நெருங்கினார். அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். இயேசுவின் சீஷர்கள் அவர் தண்ணீரின் மேல் நடந்து போய்கொண்டிருப்பதை கண்டனர். அவர்கள் அவரை ஒரு ஆவி என்று நினைத்தனர். அவர்கள் அச்சத்தோடு கூச்சலிட்டனர். எல்லாரும் இயேசுவை பார்த்து பயந்தனர். ஆனால் இயேசுவோ அவர்களிடம்,
கவலைப்படாதீர்கள், நான் தான், பயப்படாதிருங்கள்
என்று தேற்றினார். பிறகு அவர் சீஷர்கள் இருந்த படகினுள் ஏறிக்கொண்டார். காற்று அமைதியாயிற்று. சீஷர்கள் பெரிதும் பிரமித்தார்கள். அவர்கள் இயேசு 5 அப்பங்களில் இருந்து மிகுதியான அப்பங்களை உருவாக்கியதை பார்த்தார்கள். ஆனால் அதனுடைய பொருளை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதை அறிந்து கொள்ளும் சக்தியும் அவர்களுக்கு இல்லை. இயேசுவின் சீஷர்கள் அக்கடலை கடந்தனர். அவர்கள் கெனசரேத்தின் கரைக்கு வந்தனர். அங்கே படகை கட்டி வைத்தனர். அவர்கள் படகை விட்டு இறங்கியபோது மக்கள் இயேசுவை பார்த்தனர். அவர் யாரென்று அவர்கள் அறிந்து கொண்டனர். அம்மக்கள் ஓடிப்போய் அப்பகுதிகளில் உள்ள மக்களிடம் இயேசு இங்கே இருக்கிறார் என்பதை அறிவித்தார்கள். இயேசு போகிற எல்லா இடங்களிலும் மக்கள் நோயாளிகளை படுக்கையோடு எடுத்து வந்தனர். அந்த பகுதிகளில் உள்ள ஊர்களுக்கும் நகரங்களுக்கும் பண்ணைகளுக்கும் இயேசு சென்றார். இயேசு எங்கே சென்றாலும் அங்குள்ள மக்கள் நோயாளிகளை அவரிடம் எடுத்து வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் அவரது ஆடை நுனியையாவது தொடுவதற்கு அனுமதி கேட்டனர். அவரை தொட்டவர்கள் எல்லோரும் குணமடைந்தனர்.